நேர்காணல் திரிகோணமலை மறைமாவட்டத்தின் பணிகள். அன்பர்களே, கடந்த 2 ஆண்டுகளில் புதிதாக ஆயர்களாக நியமனம் பெற்ற உலகின் 100க்கும் மேற்பட்ட ஆயர்களுக்கு ரோமையில் நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயும் இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கருத்தரங்கு ஒன்றை நடத்தியது. இதில் கலந்து கொண்ட புதிய ஆயர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் சந்தித்தனர். இந்த ஆயர்களில் ஒருவரான இலங்கையின் திரிகோணமலை மறைமாவட்ட ஆயர் மேதகு கிறிஸ்டியான் நோயல் இம்மானுவேல் அவர்களிடம் இந்த கருத்தரங்கு பற்றியும் திரிகோணமலை மறைமாவட்டம் பற்றியும் இலங்கையின் இன்றைய நிலைமை குறித்தும் கேட்டோம். ஆயர் அவர்களே, வணக்கம். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். ரோமை நகரில் நடைபெற்ற புதிய ஆயர்களுக்கான ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். முதலில் தங்களின் திரிகோணமலை மறைமாவட்டம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். திரிகோணமலை மறைமாவட்ட ஆயராக நான் கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் பணி செய்ய ஆரம்பித்தேன். திரிகோணமலை மறைமாவட்டம் தனி மறை மாவட்டமாக 1893ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த 3 மாவட்டங்களையும் கொண்டதாக இந்த திருகோணமலை மறை மாவட்டம் இருந்தது. அதற்கு பிறகு திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டமாக பெயர் மாற்றம் பெற்றது. கடைசியாக 2012ஆம் ஆண்டு திருகோணமலை தனியாகவும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்கள் இணைந்ததாக மட்டக்களப்பு தனி மறை மாவட்டமாகவும் பிரிந்தன. இவ்வாறு என்னுடைய இந்த திருகோணமலை மறை மாவட்டத்திலே 15 பங்குகளும் 35 குருக்களும் இருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்திலே 4000 மக்கள் இருக்கின்றார்கள். 4 மதங்களையும் சேர்ந்த, அதாவது பௌத்தம், இஸ்லாமிய, இந்து, கிறிஸ்தவ மதங்களை சேர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுள் 21000 கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு இவர்களுக்கான சிறப்பான பணியை செய்வது எங்களுடைய கடமையாக அமைந்திருக்கின்றது.
ஆயர் அவர்களே, இலங்கையில் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி போர் முடிவடைந்தது. தற்போதைய ஊடக செய்திகளில் அதிகமாக நாம் காண்பது காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து கொடுக்குமாறு மக்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இலங்கையின் தற்போதைய நிலை, குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
இலங்கையிலே போர் முடிந்த பிறகு கூட காணாமல் போனவர்களை தேடுகின்ற அந்த துர்ப்பாக்கிய நிலை இருந்து கொண்டே இருக்கின்றது. அரசும் முழுமையாக செயல்படவில்லை. மக்களும் எங்கு செல்வது, யாரிடம் கேட்பது என்று தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள். பலவிதமான அழுத்தங்கள் இருந்தன. பழைய அரசாட்சியினுடைய காலத்திலே அழுத்தங்கள் அதிகமாக இருந்ததால் மக்களால் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. புதிய அரசுக்கு பிறகு, அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பொறுப்படுத்த பிறகு, அவருடைய நல்லெண்ணத்தின் காரணமாக பல மாற்றங்களும் உருவாகின, ஏற்பட்டன. விசேடமாக மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கும் சுதந்திரமாக தங்களுடைய செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கும் அதிகமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த பின்னணியிலே மக்கள் காணாமல் போன தங்கள் உறவுகளை தேடுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டு வந்தமே இருக்கின்றார்கள்.
ஆயர் அவர்களே, இலங்கை அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தேர்தலுக்கு நிற்கும்போது தமிழ் மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் அளித்தார்கள். தற்போதைய அரசு தலைவர் தமிழ் மக்களுக்கு ஆற்றி வரும் சில நன்மைகளை சொன்னீர்கள், அவற்றை கொஞ்சம் விரிவாக சொல்லுவீர்களா?
விசேடமாக திருகோணமலையிலே சம்பூர் எனும் பகுதி விடுவிக்கப்படாத ஒரு பகுதியாயிருந்தது. அதாவது மக்கள் அங்கிருந்து வெளியேறினாலும் மீண்டும் தங்களுடைய ஊருக்கு வந்து மீண்டும் குடியேற முடியாத நிலையிலே 10 வருடங்களாக இருந்திருக்கின்றார்கள். புதிய ஜனாதிபதி தன்னுடைய பொறுப்பை எடுத்த பிறகு அரசியல்வாதிகள், சமூக பிரமுகர்கள் பலவிதமான விண்ணப்பங்களை முன்வைக்க அவரும் நல்மனதோடு முன்வந்து அந்த மக்களை மீண்டும் சம்பூர் பகுதியிலே மேல் குடியேற்றுவதற்கு ஏற்றவாறு தன்னுடைய முடிவுகளை எடுத்து செயல்பட தொடங்கினார். இவ்வாறு அது ஒரு அந்த மக்களுக்கு ஒரு பெரும் கொடையாக நன்மையாகத்தான் விளங்கியது. அதே போல வடபகுதியில் கூட சில சடங்கள் மீண்டும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கின்றது. மக்களுக்கும் திருப்தி தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்ந்து புதிய ஜனாதிபதியிடம் விண்ணப்பித்து பலவற்றை நாங்கள் சாதிக்க முடியும் எனும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எல்லா பகுதியிலும் விடுவிக்கப்படாவிட்டாலும் இது ஒரு தொடக்க ஒரு நிலையாக அமைந்திருக்கின்றது.
நல்ல நம்பிக்கை தரும் கருத்துக்களை சொன்னீர்கள் ஆயர் அவர்களே. கடந்த 2 ஆண்டுகளில் கத்தோலிக்க திரு அவையில் புதிதாக நியமனம் பெற்ற ஆயர்களுக்கென ரோமையில் 12 நாட்களுக்கு மேல் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அந்த கருத்தரங்கு கடந்த சனிக்கிழமையன்று நிறைவடைந்தது. இக்கருத்தரங்கு பற்றியும் அதில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவம் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
ஒரு சிறப்பான கருத்தரங்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. புதிய ஆயர்களுக்கான சிறப்பு கருத்தரங்காக இது அமைந்திருக்கின்றது. 2014 ஆண்டு, 2015 ஆண்டு, 2016 ஆண்டு ஆயர்களாக உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு ஆயர்களுக்குமான சிறப்பான கருத்தரங்கு இது. மொத்தமாக 96 ஆயர்கள் ஆபிரிக்க இந்திய கண்டங்களிலிருந்து விசேடமாக கலந்து கொண்டிருந்தார்கள். விசேடமாக நாங்கள் பார்க்கும்போது, பங்கேற்றவர்களை நாங்கள் பார்க்கும்போது, ஆபிரிக்க நாடுகளிலிருந்து 42 ஆயர்களும் ஆசிய நாடுகளிலிருந்து 36 ஆயர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதிலே இந்தியாவிலிருந்து மட்டும் 15 ஆயர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். தமிழ் நாட்டிலிருந்து திண்டுக்கல் ஆயர், அதிவந்தனைக்குரிய தாமஸ் பால்சாமி ஆண்டகி பங்கு பெற்றிருந்தார். இலங்கையிலிருந்து நானும், யாழ்மறை மாவட்ட ஆயர், அதிவந்தனைக்குரிய ஜஸ்டின் ஞானப்பிரசம் ஆண்டகி அவர்களும் பங்கு பெற்றிருந்தோம். இந்த கருத்தரங்கை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கருத்தரங்கை வத்திக்கானை சேர்ந்த விசுவாச பரப்புதல் சபை ஒழுங்கு செய்திருந்தது. அதனுடைய தலைவர் கர்தினால் ஃபெர்னாண்டோ ஃபிலோனி இதற்கு பொறுப்பாயிருக்கின்றார். பல தலைப்புகளில் பல கர்தினார்களும் ஆயர்களும் உரையாற்றியிருந்தார்கள். விசேடமாக ஆயர் பணி பற்றி பல தலைப்புகளிலே உரைகள் நிகழ்த்தப்பட்டன. ஆயர் இறைவனுடைய ஊழியர், இன்றைய உலகில் ஆயரின் பணி, ஆயரின் ஆன்மீகம், குருக்களோடு ஆயருக்கு இருக்க வேண்டிய உறவு போன்ற பல தலைப்புகளிலே இங்கே உரைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. அதோடு சேர்ந்து மறைபரப்பு நாடுகளிலே சர்வ மத ஐக்கியம், கிறிஸ்தவ ஒன்றிப்பு, மறைபரப்பு சபை, ஆயருக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு, திருச்சபை, விசுவாச பரப்புதல், அதோடு ஆயர்களுக்கிடையே இருக்க வேண்டிய உறவு, திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு, மறை மாவட்டத்தில் மேய்ப்பு பணி திட்டம், மேய்ப்பு பணி இலக்கு செயல்பாடுகள், குருக்களுக்கான தொடர் பயிற்சி, கிறிஸ்தவ கல்வி, பொது நிலையினருக்கான விசேடமாக குடும்பங்கள், மறை ஆசிரியர்கள், இளைஞர், முதியோர் இவர்களுக்கான சிறப்பு கருத்தரங்குகள், கல்வி, அவருடைய ஆன்மீக வளர்ச்சி என்று பல தலைப்புகளிலே உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அதோடு சேர்ந்து நாங்கள் பார்க்கும்போது திருச்சபையுடைய சட்டம், ஆயருடைய பொது நல சேவை, விசேடமாக சிறுவர் முதியோர் பாதுகாப்பு, திருவழிபாடு, தொலை தொடர்பு சாதனங்கள் பற்றியும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதோடு சேர்ந்து ஆயர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வண்ணம் குழுக்களாக பிரிக்கப்பட்டு நாளாந்தம் மாலை நேரத்திலே இந்த குழுக்களிலே கருத்து பரிமாற்றங்களும் கலந்துரையாடல்களும் அனுபவ பகிர்வும் நடைபெற்றது. அது சிறப்பான அம்சமாக அமைந்திருந்தது.
ஆயர் அவர்களே, இந்த கருத்தரங்கினுடைய ஒரு பகுதியாக வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தீர்கள். புதிய ஆயர்களுக்கு திருத்தந்தைக்குரிய கருத்துக்கள் என்ன?
திருத்தந்தையோடு நமக்கு இருந்த அந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான, அனுபவபூர்வமான, மறக்க முடியாத சந்திப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் 96 ஆயர்களும் நாங்கள் அங்கு சென்று, வத்திக்கானுக்கு சென்று திருத்தந்தையை சந்தித்தோம். அவரும் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்று எங்களுக்கு முக்கியமான விசேடமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். விசேடமாக ஆயர்களாக நாங்கள் எங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த ஒன்றிப்பு, மறைபரப்பு நாடுகளிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய மேய்ப்பு பணியை நிகழ்த்தலாம், அதிலும் விசேடமாக எங்களுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை கொடுப்பது, கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு இயேசுனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கொடுப்பது போன்ற விடயங்களை திருத்தந்தை சொல்லியிருந்தார். நாங்களும் ஆயர்களாக ஏனையவர்களோடு விசேடமாக குறுக்களோடு இருக்க வேண்டிய ஒன்றிப்பு, உறவு போன்றவற்றையும் சிறப்பாக திருத்தந்தை எங்களுக்கு அறிவித்திருந்தால், அதைவிட விசேடமாக எங்களுக்குள் வரக்கூடிய சவால்கள், எங்களுக்குள் வரக்கூடிய பிரிவினைகள், கிறிஸ்தவத்திலே வரக்கூடிய பிரிவினைகள், விசேடமாக திருச்சபையில் வரக்கூடிய சவால்களை பற்றியும் திருத்தந்தை சிறப்பாக சொல்லியிருந்தார். பணம், பிரிவினைகள் போன்றவை, திருச்சபைக்குள் பெரிய சவாலை இன்றைய காலத்திலே ஏற்படுத்துகின்றன. எனவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் வெற்றி காண்பதற்கேற்றவாறு வேண்டிய முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை அறிவுறுத்தினார்.
ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென நேரம் ஒதுக்கி தாங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தங்களது ஆயர் பணிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தங்களின் ஆசீரையும் வேண்டுகின்றோம். வணக்கம்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வத்திக்கான் வானொலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறிது நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த வத்திக்கான் வானொலி மூலமாக நானும் பல விடயங்களை சொல்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. வத்திக்கான் வானொலி பல பாரிய பணியை ஆற்றி கொண்டு வருகின்றது. இதனுடைய பணி தொடர வேண்டும். எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் இறையாசி நிறைந்த முயற்சிகளாக அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்துகின்றேன். இறைவனை பிரார்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை.
திரிகோணமலை மறைமாவட்டத்தின் பணிகள். இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர் ஆயர் மேதகு கிறிஸ்டியான் நோயல் இம்மானுவேல். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.